வணக்கம் தந்தை ஜீவா பவுல்.
வணக்கம் சகோதரி தெரேசா அவர்களே.
தாங்கள் அண்மையில் இலங்கை சென்று அகதிகள் முகாம்களை பார்வையிட்டு வந்துள்ளீர்கள். இங்கு உங்களால் எளிதில் செல்ல முடிந்ததா?
ஆம், நான் கடந்த மாதம் ஸ்ரீலங்காவுக்கு சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட 12 நாட்கள் அங்கு தங்கியிருந்தேன். அங்கு செல்வதற்கு முன்னதாகவே நான் என்னுடைய பயணத்திற்கான சில அனுமதிகளை பெறக்கூடியதாக இருந்தது. உத்தியோகபூர்வமான முறையிலே இந்த பயணத்தை மேற்கொண்டால் சில வேளைகளிலே என்னுடைய பயணத்திற்கு தடைகள் எழலாம் என்ற நோக்கோடு, கூடுதலாக நான் ஒரு சாதாரண மனிதனாக என்னுடைய நாட்டிற்கு செல்லுகின்ற என்னுடைய ஐடென்டிட்டி கார்டை மட்டும் பாவித்து செல்லக்கூடியதாக இருந்தது.
உங்களது இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன?
ஒன்று, நான் இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து என்னுடைய நீண்டகால கிட்டத்தட்ட 24 ஆண்டு கால பணியை வட புலத்திலே ஆற்றியிருக்கின்றேன். ஆகையினாலே இந்த போரினுடைய முழு வரலாற்றிலும் எனக்கு ஆழ்ந்த பங்கு உண்டு என்ற அந்த கோணத்திலே எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுத்தியாலமும் கூட அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எப்படிப்பட்ட கவலைகளை, துன்பங்களை, வேதனைகளை எங்களுடைய மக்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அங்கலாய்ப்பு என்னுடைய மனதிலே எப்பொழுதும் இருந்தது. அடுத்து என்னுடைய தற்போதைய பணியை பொறுத்தளவிலே எங்கெங்கு அமலமருத்தியாகிகள் சமூக மனிதநேய பணிகளை ஆற்றுகின்றார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய சபையினுடைய சார்பாக அவர்களுக்கு நிதி வழங்கலை செய்தலும் நிதியை தேடுதலும் என்னுடைய பணி. அதனாலே இந்த என்னுடைய உணர்வும் கடமையும் இணைந்த ஒரு பயணமாக ஸ்ரீலங்காவுக்கு நான் சென்றிருந்தேன்.
அங்கு நீங்கள் பல அகதிகளை பார்த்திருப்பீர்கள், பேசியிருப்பீர்கள். உங்களது சொந்த அனுபவம் என்ன?
என்னுடைய பயணம் 3 கட்டங்களை தாங்கியதாக இருந்தது. ஒன்று, யாழ் குடா நாட்டில் இருந்த 11 முகாம்களில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முகாம்களிலும் 1000 மக்களை கொண்ட முகாம்களாக இருந்தது. இந்த பகுதியை நான் சந்தித்த பொழுது ஏற்கனவே பள்ளிகளிலும் குறிப்பாக சிறிய பதிவிடங்களிலும் இந்த மக்கள் தங்கியிருந்தார்கள். குடா நாட்டை பொறுத்தளவிலே இந்த மக்கள் ஓரளவு வசதிகளை கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அவர்களுடைய மிக மிக ஆழமான ஏக்கம் என்னவென்றால், தங்களுடைய உறவுகள் பிரிக்கப்பட்டு தங்களுடைய பெற்றோர்கள், தங்களுடைய சகோதர சகோதரிகள், ஏன் தங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் கூட ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்த நிலையிலே இருந்தார்கள். கிட்டத்தட்ட எல்லோருடைய முகங்களை பார்த்த பொழுதும் எல்லோரும் களைத்து சோர்ந்து காயமடைந்து அவர்கள் தங்களுடைய மனித முகங்களை இழந்த மனிதர்களாகவே காணப்பட்டார்கள். இந்த பகுதியிலே நான் செல்வதற்கு பொதுவாக எனக்கு அனுமதி இருக்கவில்லை. ஆனால் அங்கு கடமையாற்றிக் கொண்டிருந்த சில இராணுவ உத்தியோகத்தர்களுடைய அனுசரையோடு உத்தியோகபூர்வமற்ற விஜயத்தை தான் நான் செய்யக்கூடியதாக இருந்தது. நான் ஒரு குரு என்ற ரீதியிலே அவர்கள் என்னிலே சந்தேகப்படாமல் அந்த விஜயங்களை மேற்கொள்ள விட்டார்கள். இந்த மக்களிலே என்னுடைய உள்ளத்தை தொட்ட அனுபவம் முதல் முதலாக சிறார்களுடைய நிலைப்பாடு. இந்த குழந்தைகள் தங்களுடைய பிஞ்சு மனங்களிலே எவ்வளவோ காயங்களை சுமந்து அவற்றை சாதாரணமான முறையிலே அவற்றை பற்றி பேசுகின்ற அளவிற்கு மக்கள் எல்லாரும் காயப்பட்டார்கள், இறந்தார்கள், நாங்கள் அவர்களை புதைத்தோம் என்று சொல்லி இடம் விட்டு இடம் பெயர்கின்ற அந்த அனுபவங்கள், இவ்வளவு காத்திரமான அனுபவங்களை அவர்களுடைய வாழ்விலே இப்பொழுது சாதாரணமான நிஜங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வை எவ்வளவு தூரம் தாக்கியிருக்கின்றதை என்னை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு.
இளைஞர்களை பார்த்திருப்பீர்களே?
குறிப்பாக நான் வவுனியா மாவட்டத்திலே அங்குதான் பெரும்பான்மையான இடம்பெயர்ந்தவர்களுடைய முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு ஒரு குறிப்பிட்ட முகாமுக்கு நான் சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட 400 அதிகமான இளையவர்கள், அதாவது அவர்கள் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் சார்ந்து அவர்களோடு அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலே வைக்கப்பட்டிருந்த இந்த இளைஞர்கள், இவர்களுடைய வாழ்வு அவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு என்னாகும் என்னாகும் என்ற ஏக்கத்தோடு அவர்கள் முழுமையாகவே அச்ச உணர்வோடு வாழுகின்றதை நான் சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த முகாம்களிலே நான் குருக்களை சந்தித்திருந்தேன். எங்களுடைய அமலமரி தியாகிகளை சார்ந்த இரண்டு குருக்களும், யாழ் மறை மாவட்டத்தை சார்ந்த நான்கு குருக்கள், அவர்களிலே இரண்டு பேரையும் நான் சந்திக்கக்கூடியதாக இருந்துச்சு. எல்லாரோடும் நீண்ட நேரம் பேச முடியவில்லை. ஆனால் அவர்கள் எல்லோரும் உருக்குலைந்து, ஃபாதர் எங்களை வெளியில் கொண்டு வரக்கு ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி விண்ணப்பியுங்க என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த முகாம்களிலே ஒரு நாள் தங்குறது என்பதே பெரிய கஷ்டமான விடயம். ஒரு வளமான இடத்திலிருந்து இயற்கையினுடைய அழிவு அல்லது ஒரு ஆபத்து ரீதியாக இன்னும் ஒரு முகாமுக்கு தற்காலிகமாக செல்லுவது ஒரு விடயம். ஆனால் கடந்த 6-9 மாதங்களாகவே இடம் விட்டு இடம் பெயர்ந்து 15, 19, 20 தடவைகளாக மீண்டும் மீண்டும் இடம் பெயர்ந்து பதுங்கு குழிகளிலே வாழ்ந்து, உணவில்லாமல், உடையில்லாமல், உறக்கம் இல்லாமல், ஏக்கத்தோடு இழப்புகள் மத்தியிலே வாழ்ந்து, சோர்ந்து களைத்து, வாழ்க்கையின் கடைசி கட்டங்களிலே இருந்து தப்பித்து ஓடி வந்து மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிறிய சிறிய இல்லங்களிலே அல்லது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட குடிசைகளிலே வாழுதலும், அங்கு பார்த்தால் எங்குமே கியூ, குடிக்கிற தண்ணிக்கு வரிசை, குளிப்பதற்கு வரிசை, உணவு பரிமாற்றத்திற்கு வரிசை, பதிவு செய்வதற்கு வரிசை என்று சொல்லி மக்களுடைய காட்சியை காண்பது மிகவும் மன வேதனையையும் கோபத்தையும் கவலையையும் என்னுடைய மனதில் பிறப்பித்துக் கொண்டிருந்தது அப்பொழுதும்.
தந்தை ஜீவா பவுல், உங்களது இந்த அமலமரி தியாகிகள் சபை இந்த கஷ்டப்படும் அகதிகளுக்கு செய்யும் நிவாரண பணிகள் என்ன?
ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த இப்படிப்பட்ட சூழலிலே சர்வதேச நிறுவனங்கள் பல ஈடுபட்டு இருந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பு அரசியல் ரீதியாகவும் வேறு காரணங்களுக்கும் மட்டுப்பட்ட ஒரு பணியாக இருந்தது. இங்கு திருச்சபை சார்ந்த பணிகள் மிகவும் வேண்டத்தக்கதாகவும் கூடுதலாக அங்கு செய்யப்பட்ட பணிகளாகவும் இருந்தன. இங்கு அமலமரி தியாகிகள் எங்களுடைய சபையினுடைய விருது வாக்குக்கு அமைய ஏழைகளுக்கு நற்செய்தி நவில என்ற அந்த விருது வாக்கின்படி நாங்கள் சில பணிகளை திட்டமிட்டோம். ஒன்று, இந்த முகாம்களுக்கு உண்மையிலேயே அனுமதி வழங்கல் மறுக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் நிவாரணப் பொருட்களோடு சென்று அங்கு அவர்களுக்கு விநியோகம் செய்ய விரும்புகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதனாலே அங்கு நாங்கள் முதல் முதலாக செய்த பணி நிவாரணப் பணி. அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தல், அவர்களுக்கு உடை, அவர்களுடைய அடிப்படை தேவைகள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் மேலோடு அவர்கள் ஓடி வருகின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இந்த விடயங்களை செய்தோம். மற்றது சிறுவர்களுக்கு சத்து நிறைந்த உணவு பரிமாறுதல். இவைகளெல்லாம் ஏராளமான பணம் தேவை. ஒரு ஒரு கேம்பில் இருக்கின்ற 5000 பேர் மக்களுக்கு காலை உணவு வழங்குதல் என்பது ஒரு பெரிய விடயம். இவற்றை நாங்கள் திரட்டி அங்கு சென்று விநியோகித்தல், எல்லாரையும் உள்ளே அவர்கள் விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே அவர்களுக்கு இந்த நிவாரணப் பணியை நாங்கள் முதன் முதன்மைப்படுத்தி வழங்கி கொண்டிருந்தோம். அதே வேளையிலே எங்களுடைய உளவள துணை சார்ந்த பணியை மிகவும் முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதிகளிலே செய்து கொண்டு வந்தபடியினால் எமக்கான இந்த பணியாளர்களும் அதற்கான வசதிகளும் ஆற்றல்களும் இருப்பதனாலே இந்த பணியை நாங்கள் இந்த நிவாரண பணியோடு இணைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய குருக்கள்.
தந்தை ஜீவா பவுல், தங்களோடு இந்த புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் பேசியிருப்பார்கள். சில நிகழ்வுகள் உங்கள் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும், அவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
ஒரு குருவானவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போகும் பொழுது எங்களுடைய மக்கள் இயற்கையிலேயே ஓடி வருவார்கள். குருக்கள் தங்களுடைய அடைக்கலம் போல அவர்கள் வருவார்கள். அவர்களுடைய ஏக்கம் தங்களுடைய ஒரு உறவிலிருந்து இன்னும் ஒரு உறவு பிரிந்திருக்கின்ற. உதாரணமாக சிலர் சொன்னார்கள், தங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோரை விட்டுட்டு நாங்கள் ஓடி வந்துட்டோம், அவர்களுக்கு இப்பொழுது என்ன நடக்கு, அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், எந்த விதமான தொடரும் இல்லாத நிலையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்தங்களை இழந்தே போனார்கள். அவர்களுடைய மனதில் இருந்து வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் செவி மடுக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவை. எனக்கு தெரிந்த நான் படிப்பித்த இளைஞர்கள் பட்டதாரிகளாக எல்லோரும் பிச்சைக்காரராக இருந்த ஒரு நிலைப்பாட்டை காணும் பொழுது மனம் வேதனையாக இருந்துச்சு. மீள்குடியமர் மாற்றுதல் என்ற அந்த திட்டத்தின் கீழே கண்ணிவெடிகளை அகற்றி மதிவிடங்களை ஆயத்தம் செய்து மக்களை மீள் குடியேற்ற வேண்டும் என்று அரசாங்கம் பேசினாலும் உண்மையிலே நடப்பது என்னவென்றால், கடந்த யுத்தத்தின் பொழுது அவர்கள் புரிந்த குற்றங்களை மூடி மறைப்பதற்காக தடயங்களை அகற்றுதலும், இந்த மக்களை நீண்டகாலம் இந்த முகாம்களிலே வைத்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை ஒரு இன அழிப்பை செய்தல்தான் அடிப்படையிலே அரசாங்கத்தினுடைய கவனம், அவருடைய நோக்கம் என்பதை எனக்கு ஆழமாக தெரிகின்றது. கடந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முல்லைத்தீவிலே அவர்கள் காயப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவரும் திரும்பி வரவில்லை. இப்படியான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத அரசாங்கம் இப்படிப்பட்ட மேலோட்டமான வார்த்தைகளை வெளிநாடுகளுக்கு சொல்லி எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு வருவதுதான் எங்களுடைய வரலாறாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய மக்களை மீண்டும் அவர்களுடைய வழிவிடங்களுக்கு திரும்பி செல்ல அவர்களுக்கு அனுமதி வழங்கினால் மட்டுமே போதும், அவர்கள் மக்கள் தாங்களே தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார்கள். இவர்களுக்காக நான் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தோடும் நான் இருக்கின்றேன்.
நன்றி. வணக்கம்.
வணக்கம்.